அந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் தாய் திருவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவினை நாம் அகமகிழ்வோடும் அக்களிப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதோ உலக முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவருடைய அந்த வார்த்தையை நமக்கு உணவு வடிவில் அப்பத்தின் நடுவில் கொடுத்ததை இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது இந்த நற்கருணையை நாம் உண்ணுகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்ணுகின்ற பொழுது, பருகுகின்ற பொழுது, இது வெறுமனே அன்றாடம் நாம் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சடங்காக மாறிவிடாமல் இயேசுவிடம் காணப்பட்ட அந்த அன்பு, அந்த தியாகம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் வெளிப்படுத்த அவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் இதர கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக.
ஆமேன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 18-20. அந்நாட்களில் சாலோம் அரசர் மெல்கிசதேக்குக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 1/10 கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே, மெல்கிசதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை, நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்றுரைத்தார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே.
வலிமை மிகு உமது செங்கோலை. ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்கச் செய்வார், உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கருவுயர்த்த பணியை போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவ. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே.
இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11 இறைத்திருவசனங்கள் 23-26. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah, 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 Hallelujah. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா,
அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11-17 வரை. இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்று, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கி கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50-50 பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆண்டவருடைய சிறப்பான நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், மகிழ்வோடு ஆண்டவருடைய கரம் பிடித்து வழிநடந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் நாங்கள் இப்போது கொரோனாவுக்கு பிறகு எல்லா ஊர்களுக்கும் இப்படி ஜெப காரியங்களுக்காக, ஜெப கூட்டத்திற்காக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது அநேகர் ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்கு சான்று பகர்வதை நாங்கள் பார்த்து மெய்சிலிருந்து நிற்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய சாட்சிகள், சான்றுகள் எல்லாம் எங்களுக்கே வியப்பாக இருக்கிற ஒரு அதிசயம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு உறவை ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடவுள் நம்ம காண முடியாத ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கிறார். அது வந்து மிகவும் ஆழமாக அவர் ஆத்மா சார்ந்த ஒரு உலகத்தை அவர் உருவாக்கி அதை நிறைவான ஒரு அபிஷேகத்துக்குள்ளே எடுத்து செல்கிறார். அப்போது இந்த அதிசயத்தை நான் பார்க்கிற பொழுது என் மனதுக்குள்ளே வருகிற ஒரு விஷயம், ஒரு வேண்டுகோள், மக்களுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த அபிஷேகமான இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே போய்விடாதபடி நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ தேன் கூடு பாருங்களேன், தேன் வந்து தன் கூட்டை வந்து மிக அழகாக கட்டும். அதை பார்த்து யாராவது ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய சுய தேவைக்காக அதில் இருக்கிற தேனுக்காக எடுத்துகிட்டு அந்த கூட்டை களைச்சிட்றாங்க. மீண்டும் அந்த தேன் கூடு என்ன செய்கிறது, தேனீக்கள் அந்த தேன் கூட்டை கட்டுகிறது. இதை செய்து கொண்டே தான் இருக்கிறது. இது இயற்கை, கடவுள் இயற்கையிலே நமக்கு காட்டுகிற ஒரு விந்தை. அதே போல் கடவுள் யார் வந்து அவருடைய திட்டத்திற்கான காரியத்தை அழித்தால் கூட அவர் மீண்டும் மீண்டும் தன் திட்டத்தை அவர் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். அதனால் அதுக்காக நாம் என்ன செய்திடக்கூடாது, இதெல்லாம் சகஜந்தானே அப்படின்னு விட்டுடக்கூடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இணைந்து அவருக்கு கரம் கொடுத்து செயல்பட வேண்டும். எல்லா இடத்துலையும் பாருங்களேன், ஒரு பங்கு சமூகமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்தில் ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா, அல்லது கடவுளுடைய காரியத்தில் இல்லை, அவங்க வந்து வழி மாறி போகிறாங்க அப்படின்னா, அந்த குடும்பமே என்ன செய்யும், கஷ்டப்படும். உண்மையாக எல்லாரும் நல்ல உள்ளத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த நபருக்காக வருந்துவாங்க. கவலை இல்லாதவங்க, கடவுளுடைய வழியில் நிற்காதவங்க, அது அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அண்ணன் எப்படி போனால் என்ன, அக்கா எப்படி போனால் என்ன, தங்கச்சி எப்படி போனால் என்ன, தம்பி எப்படி போனால் என்ன, அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அது கடவுளுடைய வழியில் இல்லாதவர்களுக்கு. கடவுளுடைய வழியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக தன் குடும்பத்தில் பிள்ளைகளோ தாயோ தந்தையோ சகோதர சகோதரிகள் விலகி போவதை அவங்க விரும்ப மாட்டாங்க, ஒன்றிப்பு. அப்போது அந்த அபிஷேகத்தை கடவுள் விரும்புகிறார். இன்றைய நாளில் தாய் திருவை நமக்கு வந்து கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுப்பதோடு நில்லாது இதை பெருவிழாவாக கொண்டாட நமக்கு கற்றுக் கொடுக்குற பெருவிழா. இந்த திருச்சபையில் நிறைய நினைவு நாள் விழா பெருவிழா அப்படின்னு கிரேடேஷன்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த பெருவிழா தான் வந்து சிறப்பான நாள், சிறப்பான விழா. அது திருச்சபை கணிக்கிற ஒரு உயர்ந்த விழா. அப்படிப்பட்ட இந்த விழாவினுடைய ஆழத்தை நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த கிறிஸ்துவினுடைய திருவுடலை உட்கொண்டு அவருக்கு சான்று பகரக்கூடிய அபிஷேகமாக நம்ம மாற வேண்டும் என்கிற அழைப்பை திருவை கொடுத்து கொண்டே இருப்பதை நம்ம கேட்டுகிட்டு இருக்கிறோம். அதுக்கு முயற்சி செய்கிறோம். அநேக பிள்ளைகள் இந்த கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இந்த திருவுடல் திருரத்தம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய லாஜிக்கில் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவருடைய அந்த சிறப்பான செயல்பாடுகளை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கிற போது கடவுள் ஒரு அற்புதமான அதிசயத்தை நற்கருணைக்குள்ளே வைத்திருக்கிறார். அதிசயத்தை இந்த திருவுடல் திருரத்தம் என்கிற இரண்டு அடையாளங்களும் இணைந்து செல்கிற ஒரு அடையாளம். அந்த இரண்டு அடையாளத்திற்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையும் ஒரு பெரிய ஒரு இறையியல் பின்னணியும் கடவுளை சார்ந்த ஒரு வெளிப்பாட்டின் பின்னணியும் இருப்பதை நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 9:15 நம்ம பார்க்குறோம், அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தான். அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. பாருங்க, இந்த அடையாளம், வாக்களிக்கப்பட்ட இந்த அடையாளம் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. அப்போது இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் எங்கே இருக்கிறதுன்னா இந்த நற்கருணையை நம்ம சொல்லலாம். கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்தத்தை நம்ம முதன்மையான ஒரு அடையாளமாக நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த திருப்பலி நேரத்தில் இந்த கிறிஸ்துவினுடைய திருவுடலும் திருரத்தமும் அது வசீகரிக்கப்பட்டு கடவுளுடைய அபிஷேகமான உடலாக இரத்தமாக இன்றைக்கும் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கிற நம்பிக்கை உண்மை. ஏனென்றால் அது கடவுளே நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உடல் ஏங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னா அது உள்ள இந்த இரத்தமும் சதையும் இணைந்திருக்கிற ஒரு அதிசயம். ஒரு முறை நான் என்னுடைய பெட்டவாய்த்தலை அப்படிங்கிற அந்த ஊருக்கு நான் போயிட்டு வேகமாக வாகனத்தில் வந்து கொண்டிருந்தேன். எனக்கு கண்ணுக்கு முன்பாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போயிட்டு, அது ஒரு பிஸி ஏரியா எங்களுடைய திருச்சியில், ஒரு தில்லை நகருங்கிற ஒரு ஏரியா இருக்குது, அது ரொம்ப ஒரு பிஸியான ஏரியா. அங்கே எல்லாரும் பரபரன்னு போயிட்டு இருக்கிறாங்க, நானும் வேகமாக வந்து கொண்டிருந்தேன். திடீரென்று பார்த்தா ஒருத்தர் போய் வண்டியில் மோதி என் கண்ணுக்கு முன்னாடி வந்து விழுவுறார். விழுந்தார். விழுந்த உடனே அவருடைய முகத்தில் இருந்தெல்லாம் ரத்தம் வழிகிறது, காலெலாம் அடிபட்டுருச்சு. ஒரு நிமிஷம் நான் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி என்ன செய்வதென்று தெரியாது, எல்லாரும் வெளிப்பதுங்கி நிற்கிறாங்க. பல பேரை நான் திரும்பி பார்த்தேன், அவர்களுடைய எக்ஸ்பிரஷன், எல்லோரும் ஏன் நிற்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறது இந்த நேரத்தில் அப்படின்னு மொழி எல்லோரும் யோசித்து கொண்டு இருக்கிற சமயத்தில் நான் ஒரு சில பேர் அப்படி கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டு அவர் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஒதுங்கி போகிறாங்க. இன்றைக்கி உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒருத்தர் அந்த இடத்தை அடைத்து கொண்டு இருக்கிறாராம். அந்த டூ வீலரில் நின்றுட்டு என்ன செய்யறது தெரியாமல் அவர் பார்க்குறாரு. பின்னாடி வரவர் ஓரமாக போயா அப்படின்னு அவரை கடிந்து பேசிட்டு அவர் வாகனத்தில் போகிறாங்க. இப்போ மனிதர்களுடைய பல்வேறு விதமான உணர்வுகளை அந்த சில நிமிடங்கள் நொடிகளில் நான் பார்க்க முடிந்தது. உடனே நான் போய் என்னுடைய கேசக்கில் தான் நான் இருந்தேன், அங்கியில் இருந்தேன். நான் போய் ஓடி போய் அந்த நபரை தூக்க வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்புறம் ரெண்டு பேர் வந்தாங்க. அப்புறம் அவங்க காலை பிடிச்சாங்க. நான் அவருடைய கரங்களை பிடித்து தூக்கி கொண்டு வந்தப்போம். அப்புறம் அங்கேயெல்லாம் கூட சில நேரம் பிளட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. அப்போது அந்த செயலை செய்துட்டு அவருக்கு அப்புறம் முதல் உதவி செய்து அப்புறம் ஃபோன் அழைப்பு கொடுத்து யாரோ சொந்தக்காரங்களாம் வந்து அவர் அட்டன் பண்ண வந்துட்டாங்க. அப்போ நான் யோசித்து கொண்டு வந்த ஒரு விஷயம் இதுதான். இப்போ ஒரு இரத்தம் சிந்தப்படுகிறது, ஒருத்தர் அடிபட்டிருக்கிறாரு. அப்போ பாருங்க, இன்னும் அந்த உறவு நிலையில் இன்னும் ஆளப்படாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். ஒரு புறம் இப்படிப்பட்ட காட்சிகள் சம்பவங்கள், இன்னொரு புறம் நம்ம பார்க்குறோம் சில பேர் மூளைச்சாவு அடைகிறாங்க. மூளைச்சாவு அடைந்த உடனே அந்த உடலை பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க உங்கள் பிள்ளை இனிமேல் பிழைக்க மாட்டார், அவருடைய உடலை நீங்கள் உறுப்பு தானம் செய்வது நலம் என்று சொல்லி அவங்க அவர்களுக்கு கேன்வாஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்த உடனே அவர்கள் மன வலியோடு பாரத்தோடு அந்த பெருமையான விஷயத்தை செய்கிறாங்க. இதை நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். ஒரு முறை கூட ஒரு ஹார்ட்டை வந்து இதயத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், இத்தனை மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அதை அந்த டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வெற்றி கண்ட செய்திகள் கூட நம்மளுடைய ஊடகத்தின் வழியாக நம் காதுகளுக்கு வந்தது ஒரு பெருமையான விஷயமாக எல்லாரும் பேசுகிறாங்க. அது உண்மை, இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிற. இன்றைக்கு இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரத்தம், இன்றைக்கி நம்ம வந்து பிளட் டோனர்ஸ், பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த தானம் செய்யுங்க அப்படின்னு எல்லா இடமும் நம்ம வந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்கோம். ஏன், எங்கள் அருங்குடை இல்லத்தில் கூட நாங்கள் வந்த பிறகு இங்கே இரத்த தானம் என்கிற ஒரு நிகழ்வை வந்து பெரியவள்ளி அன்றைக்கு நாங்கள் துவங்கினோம். இரத்த தானம், உறுப்பு தானம், கண் தானம், உறுப்பு தானம் என்று சொல்வதை விட கண் தானத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். கண் எல்லாம் மண்ணுக்கு போகிறது, இதை செய்யலாமே அப்படின்னு. அப்போ ஒரு சில பேர் என்ன செய்தாங்க, எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் அன்பு பணி மையத்தின் வழியாக இரண்டு நபர்கள் இந்த கண்ணை தானம் செய்திருக்கிறாங்க. இரண்டு நபர்கள், மற்றவங்கள்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா உயிரோடு இருக்கும் போதே பிடுங்க முடியாது பாருங்களேன், அதுக்கு நான் அந்த நேரம் வரணும், அப்போ தான் அதுக்கான இது அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்போ இறந்த இரண்டு பேர் அவங்க எழுதி வைத்ததின்படியாக உறுப்பு தானம் கண் தானம் செய்திருக்கிறாங்க. இப்போது இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது அந்த காரியம் எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரே ஒரு உறுப்பு நம்ம கொடுக்குறோம், அதுக்கே எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ இதயத்தை கொடுக்குறாங்க, கையை வந்து ஒருத்தர் மாற்றி கொடுத்துருக்குறாங்க, அவருடைய கையை இன்னொருத்தர் கொடுத்துருக்கிறார். இப்படி அறிவியல் உலகம் ஒரு புறம் வளர்ந்து கொண்டு இருந்தாலும் மனித உள்ளம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு புறம் அது தேய்ந்து கொண்டு இருக்கிறது. இரண்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் கடவுளுடைய பார்வையில் பார்க்குற போது இந்த ஒரு உறுப்பு கொடுக்கறதுக்கே நமக்கு இவ்வளோ ஒரு பெருமையும் ஒரு மகிழ்ச்சியும் வருகிறது. ஒரு அடிபட்டு விழுந்தவருக்கு ஓடி போய் நம்ம உதவி செய்த பொழுது உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் இயேசுவை பார்க்கிற பொழுது தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒருத்தருக்கு மட்டுமல்ல இந்த மனுக்குளம் முழுமைக்குமாக கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற போது இந்த ஒரு செயல் இதுதான் இன்றைக்கி உலகத்தில் பேசப்பட வேண்டிய உணரப்பட வேண்டிய ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி இதுதான் வந்து வாழ்வு அளிக்கிறது. இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி எல்லாத்திட்டையும் சொல்லிடுங்க, கண் தானம் பண்ணுங்கள், உறுப்பு தானம் செய்யுங்க, இரத்த தானம் செய்யுங்க. இப்படி தான் எல்லோரும் நம்ம அந்த உலகமே அந்த பாயிண்டில் தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த செயலை ஏற்கனவே நமக்காக செய்தவர் தான் இதோ தெய்வம் என்று நம்ம அறிக்கை செய்கிற, கடவுள் என்று அறிக்கை செய்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிறப்பான செயல்பாடு. அப்போ திருவுடல் திருரத்த அபிஷேக பெருவிழா அப்படின்னாக்க நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். வெறும் இரத்தத்தையும் வெறும் உடல் ஒரு தசையையும் மட்டும் பார்க்கக்கூடாது. இப்படி தான் பார்த்தாங்க அவர் மக்களுக்கு அங்கே சொல்லுகிற பொழுது, என் உடலை உண்டு, என் இரத்தத்தை குடித்தால் இல்லையே ஒழிய நீங்கள் நிலைவாழ்வை பெறமாட்டீங்க அப்படின்னு உடனே சீடர்கள் எல்லாம் உடனே எல்லோரும் கொதிச்சு போகிறாங்க. இவன் என்ன காட்டு முராண்டி மாதிரி பேசுகிறான், இவனுடைய இரத்தத்தை எப்படி நம்ம குடிக்கிறது, எப்படி இதை உடலை திங்கிறது, நம்ம என்ன காட்டு முராண்டியா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, அவரை விட்டு விலகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ தான் ராயப்பர்கிட்ட கேட்குறாரு, சார் பேதுருவே நீயும் என்னை விட்டு விலகி போக நினைக்கிறாயா அப்படின்னு கேட்கும் போது, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது. அப்போ பாருங்கள் அவங்க அதை புரிந்து கொண்டார்கள். அப்போ இதுதான் ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு, நாம் ஆண்டவருடைய இந்த அபிஷேகமான திருவுடல் திருரத்தத்தை புரிந்து கொள்வது. இந்த இரத்தத்தினுடைய ஆழம், இந்த உடலினுடைய ஆழமான புரிதல், அதைத்தான் உடன்படிக்கையினுடைய ஒரு இணைப்பாளராகி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடையாளமாக அச்சாரமாக ஒரு அற்புதமான ஒரு அவருடைய திருவுடலாகவே வைத்து சென்றிருக்கிறார். எபிரேயர் 12:24 சொல்லுது பாருங்க, புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய, இதுதான் விஷயம். இது பழைய உடன்படிக்கை மாதிரி ஏதோ வார்த்தையில் சுமட்டு நிற்கிறது இல்லை, வார்த்தை செயல்பாட்டில் இணைந்திருக்கிற ஒரு பாக்கியம். புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். அப்போ புதியதோர் உடன்படிக்கையின் அந்த தொடர்பு படுத்தும் போது அடுத்த வரி சொல்லுது பாருங்க, ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ ஆபேல் வந்து நம்முடைய பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், காயின் வந்து ஆபேலை கொண்டுட்டார். அப்போ அந்த ஆபேலுடைய அந்த அந்த இரத்தம் வந்து குரல் எழுப்பியது அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்முடைய தொடக்க நூலில் இதுக்கான அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே பேசுகிறார் பாருங்க, நீ என்ன செய்து விட்டாய், உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டவனா சபிக்கப்பட்டிருக்கிறாய். பார்த்தீங்களா, ரெண்டு விதமான சாபத்தை நம்ம வந்து பைபிளில் பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த சாபம், இந்த மண்ணை முன்னிட்டு அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதே சமயம் மனிதனுடைய கீழ்ப்படியாமையில் அவனை வெளியே அனுப்பும்போது கடவுள் என்ன சொல்கிறார் பாருங்கள், கடவுள் அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதோன் தோட்டத்துக்கு வெளியே அனுப்பிவிட்டார். மனிதனை வெளியே துரத்தி ஏதோன் தோட்டத்துக்கு கிழக்கே கெருபுகளை எல்லாம் வைக்கிறார்ல, அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குற போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நீ வந்து இந்த மண்ணை உண்டு நீ பயிர் செய்யணும், இதோ உன் பொருட்டு இந்த நிலம் சபிக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பாருங்களேன். அதையும் நம்ம இந்த இடத்துல இரண்டு விதமான ஒரு சாபத்தை நம்ம வந்து இந்த இடத்துல அடையாளப்படுத்தி பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை இப்போது இந்த இதையெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை, இதையெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவருடைய வல்லமையாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நமக்கு இந்த மனிதனால் நிலத்துக்கு ஏற்பட்ட சாபம், நிலத்தால் மனிதனுக்கு ஏற்பட்ட சாபம், இப்படி எல்லா சாபத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு வல்ல கடவுள் தான் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும், அதான் முந்தைய அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி நடந்த அந்த பாவத்தினுடைய எல்லா காரியத்தையும், அதைத்தான் இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. அப்போ எல்லா காரியத்தையும் இந்த உடன்படிக்கைக்குள்ளே கடவுள் கொண்டுட்டு வரார். அப்போது இந்த மகனை அவமதிப்போது அவமதிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? எபிரேயர் 10:29, கடவுளுடைய மகனையே காலால் மிதித்தவர் தம்மை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின் இரத்தத்தையே தீட்டு என்று கருதியவர் அருள் தரும் ஆவியாரையே பழித்தவர் எத்துணை கொடிய தண்டனையை பெற வேண்டியவர் என்பதை எண்ணி பாருங்கள். எபிரேயர் 10:29 எவ்வளவு அழுத்தமான செய்தி வருது பாருங்களேன். அதில் வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குறோம். மகனை காலால் மிதித்தவர், உடன்படிக்கையின் இரத்தத்தையே தீட்டு என்று கருதியவர், அருள் தரும் ஆவியாரை பழித்தவர், இதெல்லாம் ஒரே விதமான பாவ காரியங்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதை தான் இந்த திருரத்த திருவுடல் திருரத்த பெருவிழாவில் நம்ம ஆழமாய் பார்க்கிற ஒரு காரியம். கடவுள் சும்மா வார்த்தையில் இல்லை, தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார் பாருங்கள், தீத்துவுக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2:14 சொல்கிறது, அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். பாருங்கள், தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். அப்போ நம்மளை தூய்மைப்படுத்துறதுனா என்ன? அவர் எப்படி நம்மளை தூய்மைப்படுத்தினார்? அந்த செயலை நம்ம பார்க்குற போது அவர் கொடுத்தார், கொடுத்து நம்மளை தூய்மைப்படுத்துகிறார். லூக்கா 11:41 அடிக்கடி சொல்வதுண்டு, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்க, அப்போது உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். கடவுள் அவரிடத்துல இருந்த எல்லா காரியத்தையும் தர்மமாக கொடுத்தார் நமக்கு. அப்படித்தான் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு, அவருடைய அபிஷேகமான நிலைக்கு உயர்த்துறாரு. அதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம். அவர் தம்மையே ஒப்படைத்தார். பாராதிதோமிங்கிற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. ஆகவே இந்த வார்த்தையினுடைய ஆழம், யாரும் கட்டாயப்படுத்தலை, அவராக கொடுக்குறாரு. அப்போ நாமும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குற போது, கடவுள் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க, அழுத்துறாங்க, நம்ம செய்கிறோம், பத்திலொரு பகுதி கொடுக்கலன்னா சாபம், நீங்கள் தானே சொன்ன, அதனால் நான் கொடுத்தேன். இல்லை, நீங்கள் உணர்ந்து பாருங்கள், அங்கங்கே உங்களுக்கான செய்திகள் அளிக்கப்படுகிறது. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போ இயேசுசாமி எதை செய்யணும்னு தந்தையினுடைய திருவுளம் அது மகனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. மகன் அந்த வெளிப்பாட்டை உணர்ந்து தன்னை முழுவதுமாய் கையளித்தார். இப்போ நாமும் என்ன செய்யணும்? தந்தையினுடைய வெளிப்பாட்டை உணர்ந்து அவரவருக்குரிய நிலையிலிருந்து அவரவர் தம்மை கடவுளுக்கு கையளிக்க வேண்டும், படைக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் கம்பல் பண்ணுறாங்க, அப்போ அந்த ஆன்மீகம் எப்படி ஆகிடுதுன்னா, அந்த ஆன்மீகம் பொய்யான ஒரு ஆன்மீகமாக, யாரோ ஒருத்தர் பலவந்தப்படுத்துறதுனால அது நடக்கக்கூடியது அப்படிங்கிற போது அதில் உண்மையான ஆசீர்வாதம் ஒரு இல்லாத நிலையை நம்ம பார்க்கலாம். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போகிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கும், என் வாழ்க்கையில் எப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு, என் குடும்பத்தில் எப்படி ஒரு மோசமான காரியம், என்னுடைய வேதனையான காரியம், அப்போ பார்க்கணும், நம்ம சோதித்து பார்க்குறது. அப்போ கடவுள் விரும்புகிறபடியாக எல்லாவற்றையும் நம்ம செய்திருக்கிறோமா, இதை நம்ம சிந்திக்கணும். ஆக ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை எல்லாம் பொறுப்பாளர்களாக இப்போ ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த திருவுடல் திருரத்த விழாவை கொண்டாடுகிற போது இன்றைக்கி இந்த கார்பஸ் கிறிஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விழாவில் நற்கருணை எடுத்து வச்சு நம்ம என்ன செய்வோம், ஊரெல்லாம் கொண்டுட்டு வருவோம். அது ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு விசேஷமாக பல இடத்துல நடக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் இது ஒரு சாட்சியம், அதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு இல்லை, அதோடு நம்ம வந்து விட்டுவிடக்கூடாது, அதை என்னுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும், செயல்பாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதை கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பொறுப்பாளியாக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், பொறுப்பாளர்களாக. அப்போ தந்தை வந்து மகன்கிட்ட பொறுப்பு கொடுத்தாரு, அந்த மகன் அந்த பொறுப்பை நிறைவு செய்ததுக்கான ஒரு வெளிப்பாடு எங்கே இருக்குது, இந்த இரத்தத்திலையும் இந்த உடல் ஒப்படைப்பிலையும் இருக்கிறது. அப்போ நானும் இதை உட்கொள்ளுகிற பொழுது பொறுப்பாளராக என்னை உணர்ந்து செயல்படுவது. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 4:2, பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் என்றோ, நம்பிக்கைக்குரிய ஒரு அடையாளம். 1 பேதுரு 4:10, நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள், எனவே உங்களுள் ஒவ்வொருவருக்கும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். இதுதான் கடவுள் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவினுடைய அபிஷேகமான நாளில் நம்ம யோசிக்கணும் இந்த ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்கிற நாம் ஏதோ கடமைக்கான ஒரு உணவாக அதை பெற்றுக்கொள்வது அல்ல. இன்றைக்கெல்லாம் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம், இது இப்படி தான் வாங்கணும், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த லெஃப்ட் ஹேண்டை மேலே வச்சு ரைட்டு ஹேண்டை கீழே வச்சுக்கணும், அப்படி தான் நீங்கள் போய் நன்மையை வாங்கி அதை எடுத்து வாயில் வச்சுட்டு, ஏன்னா இந்த கையில் விரல் ரைட் ஹேண்டில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதில் ஏதாவது பார்ட்டிகல்ஸ் ஏதாவது சிறு துகள்கள் இருக்குதான்னு பார்த்தா அதையும் நீங்கள் எடுத்து அதையும் கீழே சிந்திடக்கூடாது, கையை இப்படி இப்படி தட்டிட்டு போயிடக்கூடாது. அப்போ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம சர்ச் வந்து நமக்கு ஒரு வழிமுறை கொடுத்துருக்குது. இது எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பாருங்கள், இங்கிட்டு போய் இந்த கையை இப்படி வாங்குகிறோம், ஆண் இப்படி வாயில் போட்டுட்டு போவாங்க, அப்போ அதில் கீழே ஆண்டவருடைய உடல் அங்கே அவமானத்திற்கு உட்படுத்தப்படுது. சில பேர் கையில் கர்ச்சிப்பு வச்சுருப்பாங்க, கையில் வந்து ஜெபமாலை வச்சுருப்பாங்க, அதோடு வந்து அதுக்கு மேலே வந்து இப்படி கை நீட்டுவாங்க. பாருங்கள், எல்லாமே நம்ம ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலையில் இருப்பதை நம்ம வந்து உணர்கிறோம். அதிலெல்லாம் சில பேர் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி இப்படி கையை இப்படி நீட்டுவாங்க, நம்ம அதுக்குள்ளே சொருவணும் இப்படி. பாருங்கள், தவறி போகிறதுக்கு, அந்த நற்கருணை தவறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் இது ஒரு புறம், நிறைய பேர் ஒரு தகுந்த தயாரிப்பு இல்லாமல் வந்து நற்கருணை உட்கொள்வது. இந்த இதில் வரக்கூடிய அந்த 2வது வாசகம் இருக்குது பார்த்தீங்களா, திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட அந்த முதல் திருமுகம் 11வது அதிகாரத்தில், இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாசகம். ஏன் அப்படின்னா, நற்கருணையை பொறுத்த மட்டும் இந்த வாசகத்தை தான் நான் எடுப்பேன் எப்போதுமே, புது நன்மைக்கு பிள்ளைகளுக்கு ப்ரீச் பண்ணும்போது எல்லாமே இதை தான் நான் எடுப்பேன். ஏன்னா ரா உணவின் பொழுது என்ன நடந்தது, மத்தேயு மார்க் லூக்கா எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டத்திலே இல்லாத ஒருத்தர் யாருன்னா பவுலடியார். அவர் இயேசுவை பின்னாடி தான் அறிந்து கொண்டார், அரேபியாவுக்கு போகிறாரு, அங்கே உட்காந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு, அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நான் திருத்தூதர்கிட்ட போய் கதை கேட்டுட்டு வந்து எழுதலை, இதோ இயேசுவை இப்போ ஓரமானுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவனை பார்த்து நான் எழுதலை, யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு இல்லை, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகி இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்படியே சொல்கிறார் பாருங்கள், அங்கே என்ன நடந்ததோ அது அப்படியே சொல்கிறார். அப்படின்னா எவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு விஷயம் இந்த நற்கருணை. இதை போய் நம்ம வந்து உதாசீனப்படுத்தினா எப்படி இருக்கும்? அதனால தான் இந்த காரியத்தில் நீங்கள் அக்கறையாக இருங்க. இதை தாய் திருச்சபை மிக அழகாக வடிவமைத்து கொடுத்துருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் ஆண்டவரை நினைத்து பார்க்கிற, அந்த பலியை நினைத்து நன்றி செலுத்துகிற, அதுக்கு தான் திருப்பலி என்று சொல்கிறோம். யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன், இட்ஸ் எ செலிப்ரேஷன், கொண்டாட்டம் என்று சொல்கிறோம். இது ஒரு வேதனையான விஷயம் இல்லை, ஆண்டவர் நம்மை விடுவித்த அடையாளம் இது. அதனால தான் இது மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆகவே இந்த அருமையான காரியத்தை எப்படி நம்ம அணுகி செல்கிறோம், இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் யோசிக்கணும். ஒரு இடத்துக்கு நான் புஷ் வைக்கிற போது அந்த மனுஷன் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட அப்படி கையை நீட்டுறான், எனக்கு அவனை விட அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க, சாமியார் என்ன செய்கிறாரு பார்ப்போம், கொடுக்குறாரா கொடுக்காம போகிறாரா, நமக்கு ஏன் வம்பு, இதுதான் ஆண்டவருடைய திருவுடல் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாடமா அல்லது பெலனா? யோசித்து பாருங்கள். அப்போ உடனே என்ன செய்யணும்? அங்கே இருக்கிற விசுவாசிகள் ஒன்று திரண்டு வந்து குருவானவரோடு நின்று அந்த மனிதனைக்கு சொல்ல வேண்டியதை எல்லாரும் சேர்ந்து சொல்லும் பொழுது அந்த குடிகாரருக்கு புரியும், ஏதோ சம்திங், எல்லோரும் வந்துட்டாங்க, யாருமே வரல, நாங்கள் தனியாக நின்று நான் அந்த சிச்சுவேஷனை, சூழ்நிலையை எதிர்நோக்க வேண்டிய கட்டாயமாகி போயிடுச்சு. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல இடத்துல பல குருக்களுக்கு நடக்கிறது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாக சான்று பகரக்கூடிய நேரங்கள் அவைகள். அவைகளெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு நான் யாருக்கு என் ஆண்டவரை சார்ந்தவன் என்று யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம்? அதனால தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார், எதை நீ விலையாக கொடுக்கிறாய்? இன்றைக்கி நம்ம எல்லா ஜாமானுக்கும் விலை இருக்குதுங்க. சில வருடங்களுக்கு முன்பாக இந்த கோழியெல்லாம் செத்து போச்சு, அந்த கோழி இந்த பேர்டு ஃப்ளூன்னு சொல்லி வியாதி வந்து செத்து போச்சு. அந்த வியாதி வந்து செத்த கோழிகளை கூட கிராமத்துலலாம் வந்து ஒரு சில்வர் தட்டு இலவசம், ஒரு பேஷன் இலவசம், ஒரு கிலோ வாங்கினா 5 கிலோ வாங்கினான்னு சொல்லி என்ன செய்தாங்க, விற்றாங்க. அப்போ நிறைய மக்கள் செத்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு பேஷன் கிடைக்குதுன்னு சொல்லி போய் அவங்க என்ன சில்வர் தட்டு, அதாவது ஒரு பெரிய தட்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்கள், நான் அப்போ தான் யோசித்தேன், ஒரு ஒரு விலங்கு செத்து போனால் கூட அதுக்கு ஒரு விலை போகிறது பாருங்களேன், எதையும் அவங்க தூக்கி சும்மா போடுறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய இந்த உடல் ஆகிய உணவுக்கு, என்றென்றைக்கும் நிலைவாழ்வை கொடுக்குற அபிஷேகமான உணவுக்கு விலை இல்லாமல் இருக்குமா? ஆண்டவர் விலை கேட்குறார். நம்ம கொடுக்குற காசு பணம் அல்ல அது விலை, நம்முடைய உள்ளம் சார்ந்த செயல் ஆண்டவர் கேட்குற விலை என்பது அந்த 10 கட்டளை. 10 கட்டளை உள்ளடக்கி இருக்கிற அந்த 2 கட்டளைகள், இந்த 10 கட்டளை 2 கட்டளையில் அடங்கும். அது என்னென்ன? அதுதான் கடவுள் அன்பு, பிறர் அன்பு. இந்த கடவுளை அன்பு செய்வதற்கான அடையாளத்தை முழுசாக காட்டு, அதுதான் விலை. அந்த அன்பை, அயலாருடைய அன்பை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீ வெளிப்படுத்து. இந்த இரண்டையும் நம்ம செய்கிற பொழுது நீங்கள் தான் அந்த திருவுடலை பெறுவதற்கு தகுதி உள்ள நிலையில் இருக்கிறீங்க. ஆகவே அதில் தவறு இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? நம்மை போய் பாவ சங்கீர்த்தனம் செய்து தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்வது. ஆகவே இந்த கடவுளுடைய காரியத்தில் கடவுள் எவ்வளவு அக்கறையாக இருந்தார் இந்த மனுக்குலத்தை மீட்க, நம்மை மீட்க, என்னை மீட்க. அப்போ நான் இந்த ஆண்டவருடைய திருவுடலை பெற்றுக்கொள்வதில் நான் அக்கறையாக இருக்கிறேன்னா, இது வெறும் ஆன்மீகத்தினுடைய வெறும் அடையாளம் அல்ல, ஆன்மீகத்தை கடந்த என்னை சமூகத்திலே சமுதாயத்திலே செயல்படுத்துகிற, சாட்சியாய் மாற்றுகிற ஒரு வல்லமையின் அடையாளம் இது. ஆகவே இந்த அருமையான அடையாளத்தை ஒரு பொறுப்புரிய பொறுப்புள்ள பிள்ளைகளாக, நம்மையெல்லாம் கடவுள் பொறுப்புள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார், அதுக்கு தான் நம்மளை உயர்ந்த படைப்பாய் படைத்திருக்கிறார் என்பதை நம்ம சிந்தித்து செயல்படுவோம். ஆண்டவர் கண்டிப்பாக இந்த காரியத்தில் யார் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தத்தை உயர்த்தி தன்னுடைய வாழ்விலே செயல்களாலும் வாழ்விலே வார்த்தையாலும் வாழ்ந்து காட்டுகிறார்களோ, கண்டிப்பாக அவர்கள் ஆண்டவருடைய நிலைவாழ்வின் அபிஷேகத்தை பெறுவார்கள். இந்த ஆசீர்வாதமான காரியம் இந்த ஆண்டவருடைய பெருவிழா நாளிலே இந்த ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தத்தை இன்னும் நிறைவாக ஆண்டவருக்கு உகந்த விதமாக கொடுத்து மகிழ விரும்புகிற பிள்ளைகளுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக செபித்து, ஆண்டவர் தாமே உங்களில் மகிமையடைய இதோ ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க மன்றாடி தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர்.